அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 3 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். கிளிநொச்சியில் ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம் குறித்த செய்தி.
2 பெற்றுத்தரலாம் என்று சொல்லி எதிர்கட்சித் தலைவர் வாக்குறுதி அளித்து சென்றார். அந்த வாக்குறுதி அளிப்பது நிறைவேற்றப்படவில்லை. அதன் பின்னர் தான் நமது போராட்டம் தொடர்ந்தது.
வத்திக்கான் நகரில் நாளை அன்னை தெரசாவிற்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட உள்ளது பற்றிய பேட்டி.
ரோமை நகரில் இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் அன்னை தெரசா சபையினர் கூட்டம் கூட்டமாக செல்வதை காண முடிகின்றது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் அறவாழிலம் பருதி.
பாரிஸில் கடந்த ஆண்டு இயற்றப்பட்ட பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கும் சர்வதேச ஒப்பந்தத்திற்கு உலகின் இரு பெரிய மாசு வெளியேற்றும் நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் ஒப்புதல் அளித்துள்ளன. இந்த பூமியை காப்பாற்ற நாம் முடிவெடுத்த தருணம் அது என்று பாரிஸ் ஒப்பந்தத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஒபாமா கருத்து தெரிவித்தார். சீன அதிபர் உடனிருக்க செய்தியாளர்களிடம் பேசிய ஒபாமா, வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் சீனா ஒற்றுமையுடன் பணியாற்ற விரும்புவது மற்ற உலக நாடுகளை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்று ஒபாமா தெரிவித்தார்.
This is not a fight that any one country, no matter how powerful, can take alone.
வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று கிழக்கு சீன நகரமான ஹங்செவில் G20 மாநாடு நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னதாக இரு நாடுகளும் பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளன.
துருக்கி பிரஜைகளுக்கு ஐரோப்பா விசா நடைமுறைகளில் அத்தளர்வு செய்யப்படாவிட்டால் குடியேறிகள் நெருக்கடியை கட்டுப்படுத்த ஐரோப்பாவிற்கு உதவ மாட்டோம் என்று துருக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்லோவேக்கியா தலைநகர் பிராடிசல்வாவாவில் துருக்கியின் ஐரோப்பிய ஒன்றிய விவகாரத்துறை அமைச்சர் உமர் செலிக் உடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து துருக்கியின் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிநாட்டு போலீஸ் தலைமை அதிகாரியான ஃபெட்ரிகோ மோகரினி தற்போதைய ஒப்பந்தங்களின்படி அனைத்து தரப்பினரும் முன்னோக்கி செல்ல ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
சிரியாவிற்குள் சுமார் 40 தூரத்திற்கு துருக்கி டாங்கிகள் ஊடுருவியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு வாரத்துக்கு முன்பு முதல் ஆக்கிரமிப்பு நடைபெற்ற பகுதிக்கு மேற்கு பக்கமாக இந்த டாங்கிகள் சென்றுள்ளன. இந்த டாங்கிகள் கில்லிஸ் மாகாணம் வழியாக கடந்து வந்துள்ளன. எல்லை தாண்டிய ஷெல் குண்டுவீச்சால் இந்த மாகாணம் பாதிக்கப்பட்டுள்ளது. IS அமைப்பினருக்கு எதிராக பல மாதங்கள் போராடிய துருக்கி ஆதரவு பெற்ற போராளிகளின் கட்டுப்பாட்டில் தற்போது ஆல்ட்ராய் நகரம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை ஒட்டி IS நிலைகள் மீது ஷெல் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக துருக்கி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
ஜிம்பாப்வே அதிபர் ராபர்ட் முகாபே தன்னுடைய உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தான் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தற்போது மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டதாகவும் வேடிக்கையாக பேசியுள்ளார். துபாயிலிருந்து வந்த விமானத்தை விட்டு வெளியே வந்த 92 வயதான அந்த அதிபர் குடும்ப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். முன்னர் அவர் உடனடி மருத்துவ சிகிச்சை எதிர்நோக்கி காத்திருந்ததாக ஊகங்கள் வெளியாகியிருந்தன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தன்னுடைய கணவர் கல்லறையிலிருந்து தொடர்ந்து ஆட்சி செய்வார் என்று முகபேயின் மனைவி கிரேஸ் கருத்து தெரிவித்திருந்தார்.
பிறக்கின்ற குழந்தைகளின் மூளை சரியாக வளராமல் இருக்க காரணமாகும் சிகா வைரஸ் உள்ளூரில் இருக்கும் கொசு மூலம் பரவியிருக்கும் முதல் நபரை மலேசியா சுகாதார அமைச்சகம் உறுதி செய்திருக்கிறது. நாட்டின் வட மாநிலத்தில் உள்ள சபாவில் வாழும் 61 வயதான நபர் சிகா தொற்றுடைய கொசுவிடமிருந்து இந்த தொற்றை பெற்றிருக்க கூடும் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.
நைஜீரியாவில் குறைந்தது 14 எண்ணெய் தொழிலாளர்களும் அவர்களது ஓட்டுநரும் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் சேர்ந்த பேருந்து நைஜீரியாவின் தெற்கே உள்ள ரிவர்ஸ் மாகாணத்தில் துப்பாக்கிதாரிகளால் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் இலங்கை கண்ணோட்டம். கிளிநொச்சியில் ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி நகர பரவி பாஞ்சான் கிராமத்தில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இன்று 4வது நாளாக இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. கிளிநொச்சியை தமது அரசியல் தலைநகரமாக விடுதலை புலிகள் கொண்டிருந்த போது அவர்களின் அரசியல் தலைமைச் செயலகம், சமாதான செயற்பாடுகளுக்கான அலுவலகம், பொருண்மைய செயலகம் என்பன பரவி பாஞ்சான் கிராமத்திலேயே அமைக்கப்பட்டிருந்தன. கிளிநொச்சி நகரத்தை விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவம் கைப்பற்றியதிலிருந்து கடந்த 7 மேலாக இந்த இடங்கள் ராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அந்த பகுதியை சொந்த இடமாக கொண்டுள்ள குடும்பங்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளிலும் சிலர் வாடகை வீடுகளிலும் வசிக்க நேர்ந்திருக்கின்றது.
முழுக்க அணியும் விடுபடி இல்லை. அதால நாங்கள் திருப்பியும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். நாலு நாளாக நாங்கள் ஒழிச்சோம் இல்லாமலுக்கு பரவி பாஞ்சான் ஆர்டிஎஸ் கட்டிடத்துக்கு அருகாமையில் இரவு பகல இங்கே இருக்கிறோம். 2009 மட்டும் இருந்து போன ஆக்கள் தானே நாங்கள் அவையிட்ட காணி புதுசாக இல்லை. எங்கள்ட காணி அவை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறபடியா தான் வேற இடத்துல இருந்ததொழிய நாங்கள் விரும்பி போயிருக்கே இல்லை. எங்கள காணிய நாங்கள் ஆரட்டேன் விட்டுட்டு நாங்கள் ஆரேன் விடுவழியே நையாவது உங்க வேணும்
என பரவிப்பாஞ்சான் கிராமத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி தையல் நாகி அவர்கள் வினா எழுப்புகின்றார். எதிர்கட்சி தலைவரும் தம் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமாகிய சம்பந்தன் அவர்கள் 2 வார காலத்தில் காணிகள் விடுவிக்கப்படும் என உறுதியளித்திருந்த போதிலும் அது நிறைவேற்றப்படவில்லை என நடராஜா செல்வகுமார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
ராணுவம் அதிலிருந்து வெளியேற வேண்டும், எங்களுடைய காணிகள் விடுவிக்க வேண்டும், நாங்கள் சொந்த பூமியிலே மீள் குடியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது 8 ஏக்கர் காணி விடுபட்டிருக்கு, இன்னும் 10 ஏக்கர் காணி விடப்பட வேண்டியிருக்கு. அதுல 8 ஏக்கர் காணியில மொத்தம் 21 குடும்பங்களில 8 குடும்பங்கள் மட்டும்தான் மீள் குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏனைய குடும்பங்கள் குடியேற்றம் செய்யவில்லை.
இப்ப இந்த காணியை விடுறதுக்கு என்ன சொல்றாங்க?
2 வாரங்களில் பெற்றுத்தரலாம் என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர் வாக்குறுதி அளித்து சென்றார். அந்த வாக்குறுதி அளிப்பது நிறைவேற்றப்படவில்லை. அதன் பின்னர் தான் நமது போராட்டம் தொடர்ந்தது
என்றார் செல்வகுமார் அவர்கள். இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா அவர்களிடம் செய்தியாளர்கள் வினவினார்கள்.
எதிர்கட்சி தலைவர் அவர் ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல. அந்த மக்கள் தொடர்ந்து அப்படியே உண்ணாவிரதம் செய்வதை பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டு அவர் சொன்ன அடிப்படையில் தான் இப்படி அவர் 2 வாரத்தில் அந்த காணியை விடுவதாக சொல்லியிருக்கார் என்று அந்த பதிலை சொல்லியிருந்தார். அதனால எதிர்கட்சி தலைவர் ஆளுகின்ற அரசாங்கம் அல்ல, காணியை விடுவதற்கு ஒரு அதிகாரம் கொண்டவர் அல்ல. நாங்களும் அதுக்கு பொறுப்பேற்கின்றோம். அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் ஜனாதிபதியிடத்திலே அப்படி தேவைப்பட்டால் நாங்கள் பேசி அந்த மக்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம்
என்றார் மாவை சேனாதிராஜா அவர்கள்.
மாணிக்க வாசகம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெறவுள்ள பிரதான நிகழ்வை நிராகரிக்க தீர்மானித்துள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரதான நிகழ்வை பகிஷ்கரிக்க தீர்மானித்துள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. இந்த அறிவித்தலின் பின்னர் கட்சிக்குள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் குழுக்கள் மத்தியில் கடும் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் குறித்து கருத்துக்களை தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினரும் கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அலாபெரும சுதந்திர கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் பொதுமக்களின் கருத்துக்கள் ஆராய்ந்த பின்னர் தாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு அடிபணிந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய டலஸ் அலாபெரும கட்சியின் முன்னாள் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கட்சியின் இவ்வாறான தவறுகளை கண்டிப்பதற்காகவே தாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக தெரிவித்த டலஸ் அலஹாபெரும கட்சி தவறான பாதையில் செல்வதை தடுப்பதற்கு இந்த தீர்மானத்தின் மூலம் அழுத்தம் ஒன்றை கொடுக்க முடியும் என்றும் மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். ஐநா சபை பொதுச் செயலாளர் பாங்கிமூன் அவர்கள் 3 நாள் இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்றிரவு கொழும்பிலிருந்து புறப்பட்டார். இந்த நிலையில் அவரது 3 நாள் பயணம் எதை உணர்த்துகிறது என்று இலங்கையில் உள்ள மூத்த பத்திரிகையாளர் விஜயசுந்தரத்திடம் கேட்டார் தங்கவேல்.
பொதுவில் ஐநா செயலாளருடைய இலங்கைக்கான விஜயம் என்ன நோக்கத்தை கொண்டது என்பது வெளிப்படையாக இன்னும் தெரியவில்லை. ஆனால் பொதுவில் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற தலைவர்களை அல்லது இப்படி ஐநா சபை பிரதிநிதிகளை எப்படி சமாளிப்பது, அவர்களுக்கு எப்படியெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பது என்பதில் இலங்கை அரசாங்கம் மிக உச்சமான தேர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே காணாமல் போனவர்கள் தொடர்பில் அவர்களை கண்டறிவதற்கான சட்ட மூலங்கள் பற்றி இலங்கை அரசாங்கம் செல்லுகிற பொழுது அது ஒரு பெரிய நல்ல விடயம் என்று உலக தலைவர்கள் பாராட்டி போட்டு போகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படியான சட்ட மூலங்கள் அமலுக்கு வருகிறதா, அவை செயலூக்கம் அடைகின்றதா என்பதில் செல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது. இருந்தும் ஐநா செயலாளர் அவர்கள் தான் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு அரசாங்கத்தோடு கதைக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தை விட இப்பொழுது ஒரு முன்னேற்றம் என்று இந்த அகமதி நிலையை பார்த்து அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அது ஒரு சம்பிரதாயமான ஒரு கருத்தாக இருக்க முடியுமே தவிர ஐநா செயலாளர் மனமுறைத்து சொன்னதாக தமிழ் மக்கள் அதை பார்க்கவில்லை.
போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக அந்த விசாரணை நடைமுறைகள் குறித்து அவர் பேசும்போது எத்தகைய நடைமுறை என்பதை இலங்கை அரசும் ஐநா மன்றமும் தீர்மானிக்கும் என்ற கருத்தையும் அவர் நேற்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்திருக்கிறார். அது வந்து எந்த மாதிரியான செமிக்கைகளை உணர்த்துகிறது?
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் 2-3 தடவைகள் அழுத்தி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், சர்வதேச விசாரணை என்பதற்கு அறவே இடமில்லை என்று. எனவே ஐநா செயலாளர் அவர்கள் ஒரு தன்னுடைய பதவி இருப்புக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் தன்னுடைய ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த விஜயம் வந்து தான் சார்ந்து தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இருந்து விலக்கப்படுவதற்கான விஜயமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் போர்க்குற்ற விசாரணை என்ற விடயத்தில் இலங்கை அரசாங்கமும் தென்பகுதி அமைப்புகளும் சர்வதேச விசாரணையோ அல்லது ஐநா சபையினுடைய தலையீடோ அறவே இருக்கக்கூடாது என்பதை உறுதியாக இருக்கின்றன. எனவே நான் நினைக்கிறேன் பழமை போல இப்ப ஐநா செயலாளருக்கோ அல்லது முந்தி வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கோ இலங்கை அரசாங்கம் கொடுத்த உறுதிமொழிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளனவா என்றால் இல்லை. எனவே அதுபோல நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு விடயத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் பான்சிமோன் அவர்களுக்கு தெரிவித்திருக்கலாம். மற்றும்படி அவர்கள் ஒருபோதும் ஐநாவினுடைய தலையீட்டையோ அல்லது சர்வதேசத்தினுடைய உள்வருகையோ இலங்கை அரசாங்கம் சரி அல்லது தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் சரி விரும்பப் போவது இல்லை என்பதுதான் உண்மை.
மூத்த பத்திரிகையாளர் விஜயசுந்தரம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இந்திய கண்ணோட்டம். வத்திக்கான் நகரில் நாளை அன்னை தெரிசாவிற்கு புனிதர் பட்டம் அளிக்கப்படவுள்ளது. இந்த நிகழ்வு குறித்து அங்குள்ள சகோதரி தெரிசாவிடம் கேட்டேன்.
இந்த அன்னை தெரிசா அவர்கள் செப்டம்பர் 4 ஞாயிறன்று புனிதராக அறிவிக்கப்படும் இந்த வரலாற்று நிகழ்வு மிகச் சிறப்பான, உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வையொட்டி இந்த நாட்களில் வத்திக்கானிலும் ரோமை நகரிலும் பல பன்னாட்டு கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன. அன்னை தெரேசா ஆசியாவுக்கும் உலகுக்கும் இறக்கும் என்ற தலைப்பில் ஆசிய செய்தி நிறுவனம் ஒரு கருத்தரங்கை நடத்தியது. இதில் மும்பை கர்தினால் ஆஸ்வால்டு கிரேசிஸ் அவர்கள், இன்னும் இங்கு நற்செய்தி அறிவிப்பு பணி பேராய தலைவர் கர்தினால் பெர்னாண்டோ சிலோனி, இப்படி முக்கிய கர்தினால்கள் கலந்து கொண்டு அன்னை தெரேசா அவர்கள் பற்றி தங்களது கருத்துக்களை எடுத்து கூறினர். ரோமை நகரில் இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் அன்னை தெரேசா சபையினர் கூட்டம் கூட்டமாக செல்வதை காண முடிகின்றது. வத்திக்கான் முக்கிய வளாகம் பாதுகாப்பிற்காக வாகனங்கள் செல்லாதபடி அடைக்கப்பட்டு பொதுமக்கள் நன்கு பரிசோதிக்கப்பட்ட பின் உள்ளே அனுப்பப்படுகின்றனர்.
நாளைய நிகழ்வு அப்படிங்கிறது என்னவா இருக்கும், அந்த நிகழ்வுல என்னென்ன நடக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
செப்டம்பர் 4 காலை 6:30 வத்திக்கான் வளாகத்தில் நுழைவதற்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலர் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இங்குள்ள பயணியர் விடுதி எல்லாம் நிறைக்கப்பட்டு விட்டது. இந்த இதில் பங்கு கொள்பவர்களுக்காக செப்டம்பர் 4 ஞாயிறன்று அருளாளர் அன்னை தெரேசா அவர்கள் ஒரு புனிதர் என அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அறிவிக்கப்பட இருக்கின்றார்.
வத்திக்கானிலிருந்து சகோதரி தெரிசா. தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சமீபமாக காய்ச்சலுக்கு 6 பலியாகியுள்ளனர். தமிழக சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் இந்த இறப்புகள் பற்றியும் தற்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டேன்.
மிக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. சி வாட் இஸ் ஹேப்னிங் இஸ் 1 டெங்கு கேஸ், 1 லெப்டோஸ்பைரோசிஸ் கேஸ். திஸ் ஜஸ்ட் நோ ஐ வி காட் அ ரிப்போர்ட் ஆல்சோ, இட் லுக்ஸ் டு பி மெனிஞ்சிடிஸ் பிகாஸ் ஆல் தி டெஸ்ட் இட் இஸ் நெகட்டிவ். இட் இஸ் நாட் கிளாசிக்கல் நம்ம ராஜபாளையம் கேஸ் மாதிரி இல்லை. தட் இஸ் பெரும்பாலும் டெங்கு அப்படின்னு. ஸோ ஜென்ரலி வாட் இஸ் ஹேப்னிங் இஸ் 90% கேசஸ் வந்து சீசனல் ஃபிளேவராக இருக்கு. 10% மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன் இன்க்ளூடிங் டைஃபாய்டு இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஆல் ரவுண்ட் தட் இஸ் போத் சோர்ஸ் ரிடக்ஷன் டு ப்ரிவென்ட் டெங்கி அண்ட் ஆல்சோ அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, மாஸ்க் கிளீனிங் அந்த மாதிரி சைமல்டேனியஸ் ஆக்டிவிட்டீஸாக பண்ணிட்டுருக்கோம். நாட் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஏரியா ஃபோக்கஸ் மாதிரி பண்ண முடிய மாட்டேங்கிறது. அதுக்கு முன்னாடி பொன்னேரியிலேயே அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏல இறந்து போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டெத் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் எனி ப்ராப்ளம் பட்
நேரமின்மையால் நேயர் நேரம் நிகழ்ச்சியை இன்று ஒலிபரப்ப முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சி மற்றும் எமது ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.